إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه عيون ولا تخالفه ذنوب ولا يسبه واقفون ولا تزيد الحوادث ولا يخفى الجوارح يعلم مكاكيل البلاد ومكاكيل البحار وعدد قصر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأظلم عليه النهار لا تواري منه السماء السماء ولا أرض الأرض ولا بحر ما في بحره ولا جبل ما في بحره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي قضى القلوب بذرائع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آلاء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى منام هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الامام البخاري في صحيحه. அளவற்ற அல்லாதன் இதற்கு அக்கறையோ அல்லாஹுடைய திருப்பெருமோடு ஆரம்பிக்கிறது. இந்த அல்லங்கள் அனைத்தையும் அனைத்து பரிபாலிக்கக்கூடிய மன்னனாயர் அல்லாஹ் ஒருவருக்கு அனைத்து போகும் இருக்கிறார்கள். மேலும் முன்னாள் தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையின் முற்றுமுதலாக இருந்து கிடந்த அண்ணாவுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களின் உயர்ந்தவர்கள் செய்யாமலால் வரையும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அம்மாவுடைய பலாக்கும் கலாமும் உண்டாவார். சங்கீதிக்க இமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய மாதிரியை கூறியிருக்கும் அவர்கள் நினைக்கிறார்களே இந்த வாழ்க்கையில் அம்மாவுடைய என்னென்ன கட்டளைகள் இருவர்கள் இவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் மதித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இருந்து நடந்து கொள்ளும் வழியும் மேலும் என்னென்ன விஷயங்களை மக்கள் அவர்களை தடுத்திருக்கிறார்கள் ஆகியிருக்கிறார்கள் அப்படியான காரியங்களை உட்புறுவதாக கண்டித்துக் கொள்ளும் வழியும் முகங்கள் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அம்மாவின் அச்சமா அந்த தத்துவாவை கொண்டு ஒப்பு எடுக்கும் அச்சி எடுத்து அம்மாவுடைய நபரியார்களே ஒரு மாற்றம் உண்மையானதாகவும் அந்த மாற்றத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கும் அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் எதிராக அவர்களுடைய விரோதிகளிடத்திலிருந்து பலவிதமான அச்சுறுத்தல்களும் சரித்திட்டங்களும் ஒதுக்கீடு சொல்வது என்பது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கும். அந்த வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட சார்புகள் இந்த மார்க்கத்துடைய மிக பெரும் விரோதிகளாக இந்த மார்க்கத்துடைய பரம வைரிகளாக யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் தோன்றிய காலம் முதல் பல வகையான சோதனைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து வந்திருப்பதனை வரலாற்றின் கேடுகளிலே நாங்கள் மிக தெளிவாக படித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பகிரங்க விரோதிகளாக முஸ்லிம்களுடைய பரந்த வைரிகளாக சூழல்களை அல்லாஹ் எங்களுக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது உங்களையும்
உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை நிம்மதியாக வாழ கூடாது என்பதற்காக தங்களுடைய உள்ளங்களில் பொறாமையையும் வைராக்கியத்தையும் தூர்ந்தவர்களாக, உங்களுடைய பகிரங்க விரோதிகளாக, பரம வைரிகளாக யூதர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று அது குரானிலே அல்லாஹ் யூதர்களுடைய அநியாயத்தை பற்றியும் முஸ்லிம்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை பற்றியும் அல்லாஹ் குரானிலே மிக தெளிவாக கண்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மாற்றத்தை வேதற்க வேண்டும், உலகத்தின் மேற்பரப்பிலே இருந்து இஸ்லாமிய மாற்றத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூதர்கள் ராணுவ ரீதியாகவும் சிந்தன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வரலாறு நடிகரும் பல வகையான சதித்திட்டங்களையும் படையெடுப்புகளையும் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்டு வந்திருக்கிறார். அந்தவர்கள் வாழக்கூடிய காலத்திலும் நவியவர்களை கொலை செய்வதற்காக, நவியவர்களை தீர்த்து கட்டுவதற்காக, சாபாக்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வரலாற்று பகைகளை எல்லாம் மறந்து ஒற்றுமையாக ஒரே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய சகாபாக்களுடைய ஒற்றுமையை குறைக்க வேண்டும், இவர்களுடைய ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காக பகிரங்கமான அமைப்புகளில் பல வகையான கருத்துத்தங்களை இந்த யூதர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மறைமுகமாக பின்னணியில் இருந்து கொண்டு திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அரபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அரிய கோத்திரங்களையும் குறைந்த காவிரிகளையும் ஏழைய மருத்துவர்களையும் முஸ்லீம்களுக்கு எதிராக, நவியவர்களுக்கு எதிராக, இந்த மாற்றத்திற்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் இந்த யூதர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார். யூதர்களுடைய இப்படியான அநியாயங்கள், அடாவடித்தனர்கள், யூதர்களுடைய இப்படியான அச்சுறுத்தல்கள், அறைபவர்கள் இவைகளை விட்டும் இந்த மாற்றத்தை பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மன்னர்கள் பல வகையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த நடவடிக்கைகள் யூதர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டாலும் நவியவர்கள் யூதர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை கொண்டொழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. நவியவர்கள் உள்ளத்திலே இரக்கம் கொண்டவர்கள், காரூண்யம் மிக்கவர்களாக இருந்தார்கள். யூதர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கான காரணம் என்னவெல்லாம், யூதர்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார். எனவே என்னை நம்பி இந்த மாற்றத்தை ஏற்றிருக்கும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டும், மதீனவாளர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், இந்த மாற்றத்துடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யூதர்களுக்கு எதிராக பல கட்டங்களை கொண்ட நடவடிக்கை தொடரை மேற்கொள்கிறார். அந்த வகையில் ஹிஜ்ரி 2nd year மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த பனூ கலீலுகா என்ற யூத கூட்டத்தினர் அவர்களுடைய தொல்லைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல், அவர்களுடைய தொல்லைகளை தாங்க முடியாமல் வந்தவர்கள் அந்த யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றுகிறார். நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டாம், வெளியே சென்று விடுங்கள் என்று அந்த யூதர்களை மதீனாவை விட்டு நிறையவர்கள் அவசரப்படுத்துகிறார். இதற்கு அடுத்த கட்டமாக இப்படி 4th year மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான வரு நபி இந்த யூத கூட்டத்தினரை சொல்லவர்கள் மதீனாவை விட்டு 4 years இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 5th year மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான பனூ குறைவா என்ற யூத கூட்டத்தினரை நவியவர்கள் ஆக்கிரமித்து அவர்களை கைது செய்து அவர்களை 60 மேற்பட்ட மிக பயங்கரமான தீவிரவாதிகளுக்கு நவியவர்கள் மரணம் நிறைவேற்றார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 7th year கைபர் என்ற பிரதேசத்தில் பெரும் செல்வாக்கோடும் செல்வத்தை கோட்டைகளை கட்டி விவசாய நிலங்களை ஆக்கி மிக பெரும் செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய கோட்டைகளையும் குடியேற்றங்களையும் நபியவர்கள் கைப்பற்றி யூதர்களுடைய ஆணவத்தை அடக்கி காட்டினார். யூதர்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கப்படி வைத்தார். இது வாழக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தை அடிப்பதற்காக முஸ்லீம்களை ஒழித்து கட்டுவதற்காக முஸ்லீம்களை தலைமட்டமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள் மேற்கொண்ட தனி நடவடிக்கைகளுக்கு எதிராக நவீனவர்கள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகளாக இருக்கின்றன. தங்களுடைய வாழ்க்கையை இறுதி கட்டது நவீனவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சரியான அடிப்படையை வருகிறது. கடைசி நடவடிக்கையை முஸ்லீம்களுடைய கைகளிலே ஒப்படைக்கிறார். இந்த மக்காவை மதீனாவை தாயிபை ஜித்தாவை இந்த பிரதேசத்தை விட்டும் நீங்கள் யூதர்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சகாபாக்களுடைய கைகளிலே நபி அவர்கள் ஒப்படைக்கிறார். நபி அவர்களுடைய மரணத்தின் பின்னால் அது சமூகத்தவர்கள் 2.5 வருடங்கள் ஆட்சி கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் டிகிரி 13ஆம் ஆண்டில் இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அரியணியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான யூத குடும்பங்களையும் 100 கணக்கான யூத குடியேற்றங்களையும் அந்த பிரதேசத்தை விட்டும் அரியணிய தீரகற்பத்தை விட்டும் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள், அப்புறப்படுத்துகிறார்கள். ரவி அவர்களுடைய அரியணையின் அடிப்படை இப்பொழுது இந்த அரேபிய தீபகத்தில் பெரும் செல்வாக்கோடும் பெரும் செழிப்போடும் நாங்கள் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது இந்த உலகத்திலே இஸ்லாம் இந்த மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ எப்படி முஸ்லீம்கள் காலோடு ஆரம்பித்தார்களோ இந்த நதியும் அவரது தோழர்களும் எப்பொழுது பலம் பெற்றவர்களாக ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மாறினார்களோ அன்று முதல் நாங்கள் பல வகையான அமைப்பு தொழில் சோதிக்கப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். நாம் கருதப்பட்டிருக்கிறோம், விரட்டப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வீடுகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த முஸ்லீம்களுடைய நடவடிக்கையின் காரணமாக இருந்து அந்த யூதர்கள் ஒருவரை பட்சமாக பார்த்தார். இதனை பார்த்து யூதர்களுடைய இல்லங்களில் பொறாமையும் வைராக்கியம் வேறு ஆரம்பிக்கிறது. அந்த யூதர்கள் யோசிக்கிறார்கள், இப்படி எல்லாம் நாங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறோம், இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். இந்த மார்க்கம் தான் காரணம், இந்த முஸ்லீம்கள் தான் காரணம், இந்த நபி கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் இந்த முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கூடாது. இந்த மார்க்கத்தை உலகத்தின் எந்த பகுதியிலும் தலையில் இருந்து வளரவிடக் கூடாது என்ற வைராக்கியம் யூதர்களின் உள்ளங்களிலே வேறூங்க ஆரம்பித்தது. பார்க்கிறார்கள் பக்தாவுடைய ஆட்சி காலமாக இருக்கும். அது உங்களுடைய பேரை கேட்டால் ரோம வைசாந்திய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னர்களும் கூட உங்களை கண்டால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக பெரும் வீரராக இருந்தார்கள், ஈமானிய பலம் கொண்டவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் யோசிக்கிறார்கள், இது உங்களுடைய ஆட்சிக்காரமாக இருக்கும். இந்த காலத்தில் ரோம வைசாந்திய பாரசீக சாத்தானிய பல சாம்ராஜ்யங்களை இந்த முஸ்லீம்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள், பல நாடுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள், பல நாடுகளுக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. அந்தந்த பிரதேச மக்கள் விருப்பப்பட்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் கவரப்பட்டிருக்கிறார்கள். வாய் மூலம் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, பொக்குறுத்தி பிரித்து மக்களின் உள்ளங்களிலே முன்னெடுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, இந்த மார்க்கத்தின் பண்பாடுகளையும் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளையும் பார்த்து அனைத்து உலக மக்களும் இந்த மார்க்கத்தின் மக்கள் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யூதர்கள் பார்க்கிறார்கள், இந்த அளவுக்கு பலம் பெற்றவர்களாக அரசியல் பலம் வேண்டுமா, ஆண் பலம் வேண்டுமா, படை பலம் வேண்டுமா, எல்லா பலன்களையும் வளங்களையும் முஸ்லிம்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய படை பலத்தை எடுத்துக்கொண்டா, ராணுவத்தை எடுத்துக்கொண்டா, இருந்து மனிதர்கள் வீர சிங்கங்கள், அரபு நாட்டின் வீர சிங்கங்கள், வீரத்திலும் விவேகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலத்தின் வழி காலத்தின் அழிவு அல்லா முஸ்லிம்களுக்கு எதிராக ராணுவ ரீதியான படையெடுப்பை மேற்கொண்டு, ஆயுத ரீதியான படையெடுப்பை மேற்கொண்டு, யுத்தகரத்திலே நேரத்தில் இவர்களை சந்தித்து இவர்களை ஒருவரால் எங்களால் வெற்றி கொள்ள முடியாது, இவர்களை எங்களால் தீர்க்க முடியாது. இந்த முஸ்லிம்களை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதனை ஆயுதத்தினால் அல்ல, அறிவால் வெற்றி கொள்ள வேண்டும். இவர்களை நாங்கள் படைபலத்தின் மூலமாக அல்ல, புத்தியின் வளர்த்தாங்களை நாங்கள் நீக்க வேண்டும். சிந்தனா ரீதியான படையெடுப்புகள், சிந்தனா ரீதியான படையெடுப்புகளை இவர்களுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சக்தியின் இரக்கம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது என்பதனை போல ஆங்கிலம் ஏந்தாமல் அடுத்தவர்களை நேருக்கு நேராக தாக்காமல் இந்த முஸ்லிம்களையும் இந்த மார்க்கத்தையும் நாங்கள் தலைவர்களாக ஆக்க வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படை மூதர்கள் பேசுகிறார். அந்த வகையில் அப்பா இவர்களுடைய ஆட்சி காரணம் இந்த காலத்தில் அப்துல்லா என்ற யூதன் தன்னுடைய யூத நண்பர்களோடு ஒரு பெரும் கூட்டத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர்கள் யூதர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் உண்மையில் இந்த மார்க்கத்தின் ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாக, இஸ்லாத்தின் ஏற்பட்ட விருப்பத்தின் காரணமாக, நபியவர்களில் ஏற்பட்ட அன்பின் காரணமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக நாங்கள் முஸ்லீம்களாக மாறும், முஸ்லீம்களோடு இரண்டரை கலந்து நாங்களும் அவர்களாக மாறும், அவர்களை போன்று வாழ்ந்து, அவர்களை போன்று ஆடை அணிந்து, நாங்கள் முஸ்லீம்களாக வெளிப்படையில் மாறி இந்த மார்க்கத்தை உடைக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை நியமிக்க வேண்டும். எதிரியாக போனால் அடையாளம் கண்டுகொள்வார்கள், எங்களை அவர்களால் தாக்க முடியாது, நான் முஸ்லீமாக போக வேண்டும், நாங்கள் முஸ்லீம்களாக எங்களை மாற்றிக்கொண்டு இந்த மார்க்கத்திற்குள்ளே நுழைந்து முஸ்லீம் சமூகத்திலே நாங்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடியவர்களாக மாறி இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை உடைக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை உடைக்க வேண்டும், ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த யூதர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் அப்துல்லாஹ்வின் பதவும் அவருடைய சோழர்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக தங்களது கருத்திட்டங்களை, தங்களது நடவடிக்கைகளை இரண்டு அடிப்படைகளில், இரண்டு திசைகளிலே, இரண்டு கோணங்களில் அவர்கள் தங்களது கருத்திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், அவர்கள் கல்வி எழுந்த முதல் நடவடிக்கை என்னவென்றால், மார்க்க விவகாரங்கள் முஸ்லீம்களை உணர்த்த வேண்டும், இரண்டாவது முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குறைக்க வேண்டும். இந்த இரண்டின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் மிகப்பெரும் சக்தியாளர்களாக வாழ்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய ஈமானிய பலம், முஸ்லிம்களுடைய துவாவுடைய பலம், தொழுகையுடைய பலம், ஒற்றுமையுடைய பலம், இவர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் வெறும் 35 வருட காலங்களில் ஒரு உலகத்தையும் ஆட்சி படைக்கும் சக்தியாக முஸ்லீம்கள் மாறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் அவர்களுடைய ஈமானுடைய பலம், யத்தீனுடைய பலம், துவாருடைய பலம், தொழுகையின் பலம், ஈமான் யத்தீனுடையவர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் ஒற்றுமையை தேடி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே மாற்று விவகாரங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் உணப்பதென்றும் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குறைக்க இந்த இரண்டு அடிப்படைகள் தங்களது கருத்துக்களை யூதர்கள் முன்னெடுத்து செல்ல ஆரம்பித்தார். முதல் கட்ட நடவடிக்கையில் முதல் விடயமாக யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓரளவுக்கு அல்ல குர்ஆனை படிக்கிறார்கள், ஹதீஸையும் வேதோட்டமாக படிக்கிறார்கள், நபிவர்களுடைய வாழ்க்கையையும் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட விவகாரங்களில் முஸ்லீம்கள் மோடி கொள்ளக்கூடியவர்களாக ஒரு கணவன் நிலையின் பக்கம் இந்த சமூகத்தை தள்ளி விடுகிறார்கள். அந்த குரானை இப்படியும் விளங்கலா, இப்படியும் விளங்கலா, குரானுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லலாம். நபி அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் குரானை விளங்க வேண்டும் என்பது கிடையாது. குரானை சஹாபாக்களை கூட விளங்கினார்களோ, சஹாபாக்களை கூட விளக்கி தந்தார்களோ, சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கையை எப்படி விளங்கினார்களோ, நபியுடைய நடைமுறைகளுக்கு சுண்ணாக்களுக்கு சஹாபாக்கள் எப்படி உயர்படுத்தார்களோ, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இப்படியும் விளங்கலாம், எங்களுக்கு இப்படியும் அர்த்தம் கற்பிக்கலாம், எங்களுக்கு இப்படியும் விஜாத்தியாலும் செய்யலாம் என்று அது குரானுக்கும் ஹதீஸுக்கும் அந்த யூதர்கள் முஸ்லீம்களாக தங்களை காட்டிக்கொண்டு புது புது விளக்கங்களை எல்லாம், அர்த்தங்களை எல்லாம், விஜாத்தியாரங்களை எல்லாம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் சொல்ல ஆரம்பித்தார். இஸ்லாத்தின் அடிப்படைகளை பகத்தறியக்கூடிய கருத்துக்களை எல்லாம், அசிலாக்களை எல்லாம் அந்த யூதர்கள் முஸ்லீம்கள் சுரத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பித்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த முஸ்லீம்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால் எங்களுடைய அன்னவர்கள் தான் நபிமார்களின் தலைவராக இருக்கிறார்கள், நபிமார்களின் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், மிக மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம்களிடத்தில் இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது என்னவென்றால், தியாகத்துடைய நாளைக்கு முன்னால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் இருந்த இந்த உலகத்திற்கு வருகிறார்கள், வருவார்கள். நாங்கள் இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு வருவார்கள், முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள் என்று நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இப்பொழுது அப்துல்லாஹ் ஒரு கருத்தை, ஒரு சிந்தனையை நுழைவிக்கிறார். அவர் சொல்கிறார், எங்களுடைய நபியவர்களை விட, எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹை விட தரத்திலே குறைந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலே இந்த உலகத்திற்கு தியாகத்துடைய நாளைக்கு முன்னால் திரும்பி வர முடியும் என்றால் எங்களுடைய நல்லவர்களுக்கு வர முடியாதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு திரும்ப வருவார்கள், முஸ்லீம்களை வழிநடத்துவார்கள் என்றால் எங்களுடைய நல்லவர்களுக்கு ஏன் திரும்பி வர முடியாது என்ற கருத்தை சொன்னார். இந்த கருத்தை தன்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை, தன்னுடைய குட்டியில் இருந்து எடுத்து சொல்லவில்லை, குரானையும் ஆதாரத்தார். அந்த குரானை சொல்கிறார், நீங்கள் எந்த உலகத்திலே இருந்து மறைத்து சியாமத்திற்கு வருகிறீர்களோ அந்த உலகத்தின் பக்கம் நாங்கள் உங்களை திருப்ப அனுப்புவோம். நீங்கள் மறுபடி மறைந்ததன் பின்னால், நீங்கள் பகுதிக்கு சென்றதன் பின்னால் மறுபடி உலகத்திற்கு திருந்தி வருவீர்கள் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னார். இந்த ஆயத்தை நபியவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த முறை இதுவல்ல, சஹாபாக்கள் இந்த வசனத்தை விளக்கிய முறை இதுவல்ல, எமது முன்னோர்கள் இமாம்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு கண்டு தந்த முறை இதுவல்ல. அவர் சொன்னார், சஹாபாக்களை விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் அவரை விளங்கியிருக்கலாம், நபியவர்களை சொல்லியிருக்கிறார். மத்தியில் மக்காவிலோ மதீனாவிலோ சகாபாக்கள் தெரிந்து வாழக்கூடிய சகாபாக்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசங்களில் இந்த கருத்தை அவர் முன்வைக்கவில்லை. மாற்றமாக எகிப்துக்கு செல்கிறார். அதற்கு உமருடைய காலத்திலேதான் எகிப்து முஸ்லீம்களால் கைப்பற்றப்படுகிறது. அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். குர்ஆனை ஆழமாக படித்தாதவர்கள், ஹதீஸை விளங்காதவர்கள், நபியுடைய வாழ்க்கையை விளங்காதவர்கள், மார்க்க விளக்க வந்த பாவலர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த சிந்தனைகளை மிக லேசாக திருக்கலாம் என்பதற்காக எகிப்துக்கு சென்று அந்த பிரதேச மக்களுக்கு மத்தியில் இப்படியான சிந்தனைகளை ஒவ்வொன்றாக அவன் பரத்த ஆரம்பிக்கிறார். அடிப்படையாக வைத்து தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள ஆரம்பித்தார். அப்படியும் செய்யலாமா, இப்படியும் செய்யலாமா என்று மார்க்க விவகாரங்களை மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகத்தை அந்த யூதர்கள் மாற்றி விடுகிறார்கள், பாவலர்களை குழப்பி விடுகிறார்கள். இரண்டாவது அந்த யூதர்கள் பார்க்கிறார்கள், இந்த உலகத்திலே இஸ்லாம் தோன்றி வெறுமனே 35 வருடங்கள் ஆகின்றன. இந்த குறுகிய காலத்திற்குள்ளே முழு உலகத்தையும் ஆட்சி படைக்கக்கூடிய முழு உலகமும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் அவர்களுடைய இமா, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய வா என்பதோடு முஸ்லீம்களுடைய பலத்துக்கான காரணம், முஸ்லீம்களுடைய சக்திக்கான காரணம், முக்கியமான ஒரு காரணம் என்னவா, முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருக்கும். முஸ்லிம்கள் வித்தியாசமான மொழிகளை பேசக்கூடியவர்களாக, நிறங்களை கொண்டவர்களாக, இனங்களை கொண்டவர்களாக, பிரதேசங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் கண்பால் சொன்னவர்கள், ஒரே வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரே நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரே அல்லாஹ்வை முன்னோக்கி தொடரக்கூடியவர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு முழு உலகிலும் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஒற்றுமையின் பலன்தான் இவர்களை உலகத்தில் உச்ச நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதனை அந்த யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த முஸ்லிம்களை நாங்கள் திருத்துவதற்கான அடிப்படைகள் இரண்டாவது என்ன தெரியுமா, இந்த சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும், இந்த சமூகத்தின் ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும். அரசியலுக்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்திற்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, ஆட்சி அதிகாரத்திற்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்களை நாங்கள் பல குழுக்களாக, கட்சிகளாக, இயக்கங்களாக மாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த யூதர்கள் முயற்சித்தார். ஜனாதிபதியாக நபியவர்களுடைய மரணத்தின் பின்னால் முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கிலாபத்தையும் நபியவர்களுடைய மகன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபியவர்களுக்கு மகன் கிடையாது, ஆண்பிள்ளையும் கிடையாது. எனவே நபியவர்களுடைய மருமகனாகிய, நபியவர்களுடைய நெருங்கிய உறவினராகிய, தம்பி முறையாக வரக்கூடிய அலீபு அபிபாலி ரவியல்லா வாங்கும் இவர்கள்தான் கிலாபத்துடைய பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும், இவர்கள்தான் ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டும், இவர்கள்தான் ஆட்சியிலே அமர்ந்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக இந்த அபுபக்கர், உமர், உஸ்மான் என்ற மூன்று பதவி எறிஞர்கள் நமக்கு இல்லாமல் சொல்கிறார்கள். இந்த மூன்று குலப்பட்டாளர்களும், இந்த மூன்று ஆட்சியின் மீது மோகம் கொண்டவர்களும், இந்த மூன்று நயவஞ்சகர்களும் யாவும் பதவி வெறி கொண்ட இந்த மூவரும் அவர் அழியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்காமல், திலாபத்தை கொடுக்காமல் இந்த மூவரும் பறித்தெடுத்துக் கொண்டார்கள் என்று அந்த யூதர்கள் கதை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் இருந்த கால விஷயங்களை பார்க்கிறார்கள். இது ஓரளவுக்கு நியாயமான கருத்தாக காட்டுகிறது. ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம், பைசாந்திய சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம், பாப்பாளுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் அந்த நாட்டுடைய மன்னன் மறைந்து விட்டால் அந்த மன்னருடைய மகன் இளவரசன் ஆட்சிக்கு வருகிறார், அல்லது குடும்பத்தில் ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். இதுதான் உலக நடைமுறையாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கு இப்படித்தான் இருக்கிறது. நபியவர்கள் மறைந்து விட்டால் அவருடைய மகன் வர வேண்டும், மகள் என்றால் மருமகன் வர வேண்டும், இதுதான் குறை என்று காவலர்கள் இந்த கருத்தையும் கேட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊரிலும் உலமாக்கள் குறைந்து, சகாபாக்கள் குறைந்து, மார்க்கத்தை ஆழமாக கற்றறிந்தவர்கள் குறைந்த நிர்தேசங்களில் இப்படியால் கருத்துக்களை சொல்லிக் சொல்லி ஒரு கூட்டத்தை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். இது 35 ஆண்டு எகிப்தியிலிருந்தும் கூப்பாண்டிலிருந்தும் பொக்கலாண்டிலிருந்தும் ஒரு படையோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். 35 ஆம் ஆண்டு மதீனாவை முற்றுகையிடுகிறார்கள். உங்களுக்கு இந்த விழாவில் ஆட்சி பொறுப்பு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக உயிரை விட வேண்டும். உங்களுக்கு உயிர் மீது ஆசை இருந்தால், இன்னும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், உடனடியாக கிலாபத்தை விட்டுவிட வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று 2 செய்திகளை அந்த சமாதிக்கு உண்டால் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்கிறார். அவர் சொல்லியுள்ளார், இதே நிலையில் நாம் சொல்லப்பட்டாலும் கிலாபத்தை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஆட்சியை நீங்கள் அதே விடுதலையில் கொல்லப்பட்டாலும் நீங்கள் கிராமத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நபியவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே எங்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள். எனவே இதே நிலைமையில் நான் கொல்லப்பட்டாலும் இந்த ஆட்சியை கிராமத்தை யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நவியவர்களை நான் கனவிலே கண்டேன். எனக்கு நீங்கள் நான் சாதத்தின் காரணமாக தண்ணீர் கேட்டும் நீங்கள் யாரும் எனக்கு தண்ணீர் தரவில்லை. என்னுடைய கூரை பகுதியில் இருந்து ஒரு வாழி இறங்கியது. அந்த வாழியை நான் தண்ணியை கொடுத்து நேற்று கடலில் நவியவர்கள் வந்தார்கள். நவியவர்கள் வந்து சொன்னார்கள், மாலை நோன்பு திறப்பதற்கு நீங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறேன். பெரியவர்கள் நோன்பு திறப்பதற்கு எனக்கு அழைப்பு தந்திருக்க சென்றிருக்கிறார்கள். இன்று நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இதே நிலைமையில் இன்று நான் கொல்லப்படப் போகிறேன். பெரியவர்களோடு நான் இன்று மாலை நோன்பு திறக்க இருக்கிறேன் என்று வாழ்வோம் அவர்கள் சொன்னார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதே இடத்தில் அவர்களை பதுகொலை செய்கிறார். இது 35 ஆம் ஆண்டில் இந்த துரோக கதை இஸ்லாமிய வரலாற்று நடந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது, எங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாளுக்குதான் வருடத்துக்கு வருடம் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே வந்தது, மார்க்கத்தின் எல்லை கோடுகள் விரிவடைந்து கொண்டே வந்தது. இப்பொழுது முஸ்லிம்களுடைய கலீஃபா, முஸ்லிம்களுடைய தலைவர் அவர்களது கைகளாலேயே கொல்லப்பட்டார்களோ அன்றைய தினமே முஸ்லிம் சமூகத்தை வீழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு பின்னால் பல வகையான பேசுகிற சோதனைகள் முஸ்லிம்களின் மத்தியில் நடக்க ஆரம்பிக்கின்றன. இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு அங்கிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வெளிப்படையில் தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொண்ட யூதர்கள் இருந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை உடைப்பதற்காக, முஸ்லிம் சமூகத்தின் ஒன்றுபாட்டை குறைப்பதற்காக அவர்கள் மிக சரியான திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். இப்படி முஸ்லீம்களின் ஒற்றுமையை உடைத்து மட்டுமல்ல அந்த முறாவுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் போராக தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் கொண்ட பல வலிகட்ட போட்டமான இயக்கங்களை அந்த யூதர்கள் பின்னணியில் இருந்து உருவாக்கி வருகிறார்கள். உதாரணமாக ஹவாசிகள், கதலியாக்கள், ஜெகதியாக்கள் என்ற வலிகட்ட இயக்கங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையில் பின்னணி இருந்தவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் இந்த இயக்கங்களை எல்லாம் உருவாக்கி வைத்து முஸ்லிம்களுடைய பலத்தை குறைத்தார்கள், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குறைத்தார்கள், முஸ்லிம் சமூகம் மாற்றத்திற்காக மோதி கொள்ளக்கூடியவர்களாக அந்த சமூகத்தை யூதர்கள் மாற்றிவிட்டார்கள். அந்த விபரீதத்தில் இன்று வரைக்கும் உலக அரசியலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரபு நாடுகள் கொலைக்களமாக மாறியிருக்கின்றன, அரபு நாடுகள் துணுக்காராக மாறியிருக்கின்றன, அந்த பிரச்சனைகள் அரபு நாடுகளில் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. யூதர்கள் போட்ட அந்த நிலை இன்று மிகப்பெரும் மரபாக விருத்தமாக வளர்ந்திருக்கிறது. வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மாற்றத்தின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூதர்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். வரலாற்றிலாக பார்க்கிறோம் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மிகப்பெரும் சக்தியாக இருந்தது உஸ்மானிய சாம்ராஜ்யம். திருப்பத்திற்கு 1660 ஆண்டு சக்காய் பெரிய என்ற யூதர் 138 யூத குடும்பங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். துருக்கினார்கள் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் ஒட்டோவர் அந்த சாம்ராஜ்யத்துடைய தலைநகரமாக துருக்கினார் இருந்தது, இஸ்தாம்பூல் நகரம் இருந்தது. அந்த நேரத்திலே இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, கிலாபத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டிலே யூதர்கள் கூடியிருக்கிறார்கள். இத்தனை முஸ்லிம்களுடைய ஆட்சியின் மீது இருந்த அந்த காலத்தில் அந்த நாட்டில் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ், ஏனென்றால் முஸ்லிம்கள் நேர்மையாக ஆட்சி புரியக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய நீதி நேர்மை இதன் மூலமாக சந்தோஷமாக யூதர்கள் இத்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் இடத்திலிருந்து கைப்பற்றப்படுகிறது, திருப்பவர்கள் அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறார்களோ, முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டார்களோ, அந்த காலம் முதல் யூதர்களும் அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள். அங்கிலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் துருக்கியிலே வந்து குடியேறினார்கள். செலோனி என்ற அந்த சிட்டியில் தோனியே முஸ்லிம்கள் என்ற பெயரில் ஒரு தனி சமூகமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த யூதர்களுடைய திட்டம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகம் உலகத்தின் எந்த பகுதியில் பார்த்தாலும் அவர்களை நாங்கள் முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது. முஸ்லிம்களுடைய ஆட்சியாக இருக்கலாம், கிராமத்தாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், மார்க்கமாக ஆன்மீகமாக இருக்கலாம், எதிலும் இவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது என்பது யூதர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார். இப்படி அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் கிராமத்தை உடைத்தறிவதற்காக உலக வரைபடத்தில் இதுவரைக்கும் இருக்காத இஸ்ரேலில் ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அந்த யூதர்கள் வரலாறு நெருகிலும் முயற்சித்து வந்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரும் பொழுது, 19ஆம் நூற்றாண்டைய இறுதி காலகட்டம் வரும் பொழுது 1895ஆம் ஆண்டில் என்று சொல்லப்படக்கூடிய ஹங்கேரியை சேர்ந்த ஒரு யூத தலைவர், அவருக்கு 35 வயதாக இருக்கும் பொழுது யூத சாம்ராஜ்யம் யூத நாடு என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவரது 35 வயது. இன்று வாழ்வர்கள் 35 வயதில் பேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாக்களிலும் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். வீடியோ கேம்களையும் பிளே ஸ்டேஷன்களையும் எங்கள் வாலிபர்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய திட்டம் என்னவென்றால், 35 வயதாக இருக்கும் பொழுது இந்த உலகில் யூதர்கள் பல நாடுகளில் திரளியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 19 நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரும்பொழுது உலகத்தில் எங்கேயும் எந்த பிரதேசத்திலும் யூதர்களுக்கான ஒரு நாடு கிடையாது, யூதர்களுக்கான ஆட்சி கிடையாது, யூதர்களுக்கான தலையகம் கிடையாது. அவரது திட்டம் என்னவென்றால், 35 வயதில் 1895 ஆண்டில் ஒரு புத்தகம் எழுதுகிறார், யூதர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும், யூதர்களுக்கு ஒரு தனி தாயகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த நூலை எழுதுகிறார். இந்த நூலை எழுதி 2 வருடங்கள் பின்னால் 1897 ஆண்டில் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்த உலகத்தின் பல பகுதிகளில் அந்தந்த நாட்டு அரசாங்கத்தின் மூலம் கொடுமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக, விரட்டி அளிக்கப்படக்கூடியவர்களாக எமது யூதர்கள் உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றி எங்களுக்கு என்று ஒரு தனி நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும், எங்களுக்கு என்று ஒரு பிரதேசத்தை நாங்கள் ஒரு தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறார். அந்த கூட்டத்தை முடிவெடுக்கப்படுகிறது. இது எப்பொழுது 19 நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் 1897 ஆண்டில் முடிவெடுக்கப்படுகிறது. நாங்கள் கடத்திலேயே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. இந்த காலத்திலே அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்படுகிறது. உலகத்திலே எந்தெந்த நாடுகளில் யூதர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும், விஞ்ஞானிகள் உதவும் பெற வேண்டும், தலைவர்கள் உதவும் பெற வேண்டும் என்று அனைத்து உலக யூதர்களுடைய உதவியின் மூலமாக அவர்கள் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். காலப்போக்கில் அன்றைய காலகட்டத்தில் உலகத்துடைய மிகப்பெரும் சக்திகளாக 4 நாடுகள் இருந்தன. 4 சக்திகள் அந்த காலத்தில் உலகத்துடைய மிகப்பெரும் சக்திகளாக இருந்தன. ஒன்று கிரேட் பிரிட்டன், பிரித்தானிய சாம்ராஜ்யம், பிரிட்டன் அன்றைய உலகத்தில் மிகப்பெரும் சக்தியாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தின் மன்னரை சந்தித்து அந்த யூத தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர்களோட பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். உங்களுக்கு நாங்கள் வேண்டிய அளவில் பொருளாதார உதவியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், எமது வங்கிகளில் உங்களுக்கு நாங்கள் கடன் உதவி தருகிறோம், உங்களுடைய சாம்ராஜ்யம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பாதுகாக்கப்படுவதற்கும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், நீங்கள் அந்த பலஸ்தீன மண்ணில் எங்களுக்கு என்ற ஒரு நாட்டை ஒரு குடியேற்றத்தை ஆக்கிக்கொள்வதற்கு நீங்கள் உதவ முன்வர வேண்டும் என்று அந்த யூதன் கோரிக்கை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்படுகிறது. தன்னுடைய முழு ஆதரவையும் அங்கீகாரத்தையும் இந்த கோரிக்கைக்கு முன்வைக்கிறது. இதற்கு பின்னால் அன்றைய உலகின் மிகப்பெரும் சக்தியாக இருந்த ரஷ்யாவையும் தேவனையும் சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அந்த 2 சாம்ராஜ்யங்களும் இந்த கோரிக்கையை மறுத்து விடுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவும் தேவனும் யூதர்களை முற்று முன்னாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். 4வது உலகத்துடைய மிகப்பெரும் சக்தியாக முஸ்லீம்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய சாம்ராஜ்யம் மிகப்பெரும் சக்தியாக இருந்தது. அவர்களை சந்தித்து இவன் பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். அவருடைய காலகட்டத்தில் பலஸ்தீன் என்ற பிரதேசம் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழாக இருந்து கொண்டிருந்தது. இவர் சொல்கிறார், மன்னரை பார்த்து உங்களுக்கு நான் 150 மில்லியன் லீரா, அன்றைய காலகட்டத்தின் நாணயம் 150 மில்லியன் லீரா உங்களுக்கு நான் சொந்தமாக தருகிறேன், உங்களுடைய சாம்ராஜ்யம் 33 மில்லியன் லீரா கடன் சுமையை கொண்டதாக இருக்கிறது, அந்த கடனையும் நான் நீக்கி வைக்கிறேன், 120 மில்லியன் பணம் செலவழித்து உங்களுடைய நாட்டிற்கான கடற்படையை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். அது மட்டுமல்ல உங்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டியை நான் கட்டி தருகிறேன். இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் செய்து தருகிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது ஒரு சின்னதும் வேலைதான். அது என்னவென்றால் பலஸ்தீனியை எங்களுக்கு முழு நாளும் வேண்டாம், முழு பிரதேசமும் வேண்டாம். அந்த பலஸ்தீனில் யூதர்கள் வாழ்வதற்கான ஒரு சிறியதொரு பிரதேசம் எங்களுக்கு வேண்டும் என்று கோரி செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்டுள்ளவர்கள், சமூகப்பட்டுள்ளவர்கள் லஞ்சத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, ஆட்சியை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து மாற்றத்தை அவர்கள் விட்டுப்படுத்தவில்லை. இன்று சமூகம் எங்கே நடக்க போனாலும் பரவாயில்லை, எனக்கு என்னுடைய ஆட்சி முக்கியம், அதிகாரம் முக்கியம், என்னுடைய கட்சி முக்கியம் என்று எத்தனையோ அரசியல்வாதிகளால் மார்க்கமும் சமூகமும் விளைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது நூண்டானவர்கள் ஒரே அடியாக மறுத்திருந்தார். பலஸ்தீன் என்பது என்னுடைய சொத்து அல்ல, என்னுடைய அப்பல் வீட்டு சொத்து அல்ல. பலஸ்தீன் என்பது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுடைய உண்மையாக இருக்கிறது. எனக்கு ஒரு இஞ்சி நிலம் கூட உங்களுக்கான தலைமையான என்று சுல்தானவர்கள் மறுத்து வருகிறார்கள். இப்போது யூதர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த உலகத்தில் உஸ்மானிய சாம்ராஜ்யம் உலகத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் இஸ்ரேல் என்ற நாட்டை அந்த பலஸ்தீன பகுதி எங்களால் ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்க முடியாது. வெறும் கனவாகத்தான் இருக்கும். நாங்கள் பலஸ்தீன மண்ணிலே அங்கு ஜெருசல பூமியிலே நாங்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் முதல் அடியாக இந்த சாம்ராஜ்யத்தை முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சியை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் யூதர்களுடைய பூரண ஆதரவோடு 1924 மார்ச் மாதம் 3 திகதி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய திகாவல் முஸ்லிம் சமூகத்தின் தலையேற்றுவம் அன்று உடைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் 50 மேற்பட்ட நாடுகளாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரே கொடியின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ், ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டுக் கொண்டிருந்த 50 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் 50 நாடுகளாக துண்டாடப்படுகிறார்கள். இதற்கு பின்னால் 1948 ஆண்டிலே அது வரைக்கும் உலகத்திலே இருக்காத, உலக வரைபடத்தில் வரையப்படாத பலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு புதிதாக உருவாக்கப்படுகிறது. இரண்டாம் உலக யுத்தம் முடிந்ததன் யூதர்களுடைய அந்த தனது கிரீட்டன் முன்னின்றி நிறைவேற்றி வைக்கிறது. யூதர்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம்களோடு பொறாமை கொண்டவர்களாக வைராசிய கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று அந்த பலஸ்தீனை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பரிபூரணமான இஸ்ரேல் அல்ல, இது இஸ்ரேலுடைய ஒரு துண்டாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு கதவு என்னவென்றால் மகா இஸ்ரேலை உருவாக்க வேண்டும். மகா இஸ்ரேல் என்பது தேசியிலே இருந்து சவுதி அரேபியாவுடைய மதீனமான நகர் வரைக்கும் மதீனாவிலே யூதர்கள் நபியவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வரும் கைவகா, வரும் நம்பி, வரும் குறைவா, இவர்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே அந்த மதீனாவும் யூதர்களுக்கு சொந்தமானதை வடக்கு திசையில் தேசியிலே இருந்து தெற்கு திசையில் மதீனமான நகர் வரைக்கும் இது யூதர்களுடைய பிரதேசமாக இருக்கிறது. அடுத்தது வலது பக்கமாக கிழக்கு பக்கமாக இராக்குடைய யூப்ரட்டீஸ் அந்த நதியிலே இருந்து எகிப்துடைய நயில் நண்பரைக்கு உள்ள இந்த பிரமாண்டமான பிரதேசம் தான் இந்த சாம்ராஜ்யத்தை, இந்த இஸ்ரேலை உருவாக்குவதுதான் இன்றைய இஸ்ரேலுடைய மிகப்பெரும் கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று 60 நடக்கக்கூடிய பிரச்சனைகள், உலகத்திலே நடக்கக்கூடிய அரசியல் நாடகம் இவைகள் அனைத்துடைய நோக்கமும் அந்த யூதர்களுக்கு அந்த இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பல வகையான சதித்திட்டங்களை வரலாறு நடிகை மட்டுமல்ல இன்றும் நாளையும் கிராமத்து வரைக்கும் முஸ்லீம்களுடைய மிகப்பெரும் விரோதிகளாக அந்த யூதர்கள் இருப்பார்கள். இதிலிருந்து நாங்கள் எங்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திலும் ஆன்மீகத்திலும் சமூகத்தின் ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் பெரியதாக இருந்து போவோம். அந்த அளவுக்கு எனது மாற்றத்தை பாதுகாக்கலாம், அந்த அளவுக்கு எனது சமூகத்தை பாதுகாக்கலாம். யூதர்களுடைய கருத்து தந்திருக்கிறது என்கிறார். எமது சமூகத்தையும் எமது மாற்றத்தையும் எதிர்கால தலைமுறைகளையும் பாதுகாக்கப்படலாம் என்பது எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. எனவே யாருவா இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுக்கு தேவையாக எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக யாருமா. உலகத்தில் நாங்கள் மிகப்பெரும் கட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமா. மிகப்பெரும் சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமா. உலகத்துடைய ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் முஸ்லீம்கள் பொதுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாருமா. அந்த பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கட்டி தர வேண்டும் யாருமா. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருவாயாக. எமது தமிழகத்திலே எமது நாட்டிலும் பல வகையான பிரச்சனைகளை யாருமா நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாக, கல்வித்துறை ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல வகையான சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு யாருமா நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்து தருவாயாக. எமது சமூகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன யாருமா. பாதிப்புகளை சீராக்குவாராக, பெரியவர்களை சீராக்குவாராக, அனைத்து முஸ்லிம்களும் மாற்றத்தை பரிபூரணமாக பின்பற்றி பாதுகாப்பான அந்த ஈமானின் நபியையும் எங்களுக்கு தந்துடுவாராக. எமது சமூகத்திலே எந்தெந்த பெண்கள் சட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஜோடி கழிப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருந்தா, அனைத்து பெண்களுக்கும் தகுந்த சூழ்நிலையை கொடுத்துடுவாராக. யாரெல்லாம் திருமண பந்தத்தினை இணைந்து குழந்தை பார்த்து மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருந்தா, அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை பெற்று தீட்சணம் கொடுத்துடுவாராக. சாலையான பிள்ளைகளை தந்துடுவாராக. அதே போல யாருந்தா, யாரெல்லாம் இந்த வகையாவில் உங்களுடைய மாற்றத்திற்காக சமூகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அனைவருக்கும் நீ உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஈமான எண்ணெயை கொடுத்தருவாயாக. இந்த மகனாவுக்காக, இந்த மக்களுக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, தங்களுடைய சிந்தனையா, தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய பணத்தால் சொல்றார், யாரெல்லாம் உழைத்து செய்கிறார்களோ, யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, மத்திய முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ யாரெல்லாம், அனைவருக்கும் நீ ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் இந்த மக்களின் வாக்காளரும் கொடுத்தருவாயாக. ஆனால் யாரும் யாரையும் வாசல் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.